செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசம்பின் மதிக்கண் மறுவோல் உயர்ந்து. உயர்ந்த குடியில் பிறந்தவர்களிடம் காணப்படும் குற்றம் மிகச்சிறிய அளவினாக இருந்த போதிலும் அது வானத்தில் உள்ள திங்கள் இடத்தில் காணப்படும் கலங்கத்தினை போன்று ஓங்கி நின்று வெளிப்படையாகவே தோற்றமளிக்கும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். நல்ல உயர்ந்த குடியில் பிறந்த உறவனின் நற்பண்புகளுக்கிடையே அன்பற்ற தன்மை காணப்படுமே ஆனால் அவன் உயர்ந்த குடியில் பிறந்தவன்தானா என்பதில் உலகத்தாருக்கு ஐயம் ஏற்படும் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். சென்ற வார ஞாயிற்றுக்கிழமை அனைத்து தந்தையர்களும் தந்தையர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்திருப்பீங்க. தவமாய் தவமிருந்துன்ற படத்திலிருந்து ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பான்ற ஒரு பாடலை தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா அப்பான்னு நினைச்ச உடனே இந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா உங்களை அறியாமையே கண்ணில இருந்து தண்ணி வரும். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் சபேஷ் முரளி, இந்த பாடலை பாடியவர் சபேஷ் மற்றும் ஜெயக்குமார். இந்த பாடலை எழுதியவர் சிநேகன் அவர்கள். சேரன் நடித்த இந்த படத்துல இந்த பாடல் வந்து தந்தையர்களுக்காகவும் அம்மா அப்பா உன்னுடைய கஷ்டத்தையும் அவ்வளவு அழகா இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இயக்குனர் சேரனால் மட்டுமே இந்த மாதிரியான உணர்ச்சி பொங்கக்கூடிய தாய் தகப்பன் பற்றியும் குழந்தைங்களை பற்றியும் படம் எடுக்க முடியும். அனைத்து தந்தைமார்களுக்கும் சொல்லப்போனா தாய்மார்களுக்கும் அருமையான இந்த பாடல் தவமாய் தவமிருந்து படத்திலிருந்து.
ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நிலா வாங்கி தரே நாங்க சாதத்தை ஊட்டி, நடந்து பழக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி, மவரசானிதா நாங்க அம்பாரியாட்டி. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. வணக்கம் சொல்லி நல்ல பாடு வேண்டா, அந்த கால படிப்பையெல்லாம் படிக்கதாண்டா பார்த்து, அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்து, அந்த கால படிப்பையெல்லாம் படிக்கதாண்டா பார்த்து, அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்து, நாம் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய கவலை எல்லாம் நீங்க போக்கணும், உங்களை பெத்ததே சந்தோஷம் நான் உங்களை பெத்ததே சந்தோஷம், சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம் ரெண்டு சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா.
வானம் பழிகிறது, பூமி விழுகிறது, யாரை கேட்கிறாய் வரி, இதற்கு கேட்கிறாய் கிஸ்தி. ஹா 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 ஹா.
கோலு மேல என்ன தூக்கிக்கிட்டு ஊர்வலமா அங்கையா போவாரையா, என்ன தேச்சு என்ன கூலிக்க வைக்க ஒரு நாட்டியமே எங்க மாடுமப்பா. செல்லோ ரொம்ப கொடுத்ததால வரும தெரியவில்லை, உலகத்தை நாம் புரிஞ்சுக்கிட வழியும் தெரியவில்லை. செல்லோ ரொம்ப கொடுத்ததால வரும தெரியவில்லை, உலகத்தை நாம் புரிஞ்சுக்கிட வழியும் தெரியவில்லை. பெத்தவங்க போன பின்தான் வாழ்க்கை புரிஞ்சிச்சு, உங்க அம்மா வந்த பின்தான் பொறுப்பு வந்துச்சு. உங்களை பெற்றதே சந்தோஷம் நான், உங்களை பெற்றதே சந்தோஷம், மக்களை பெற்றதே சந்தோஷம் யா, மக்களை பெற்றதே சந்தோஷம். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு.
அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது முத்தமிழ் சங்க அறிவிப்புகள்.
முத்தமிழ் சங்கத்தின் கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணி அளவில் த்ரீ கிங்ஸில் அமைந்துள்ள ஃபிக்லிங் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறவுள்ளது. நம் வீடுகளில் இருந்து கொண்டு வரும் அறுசுவை உணவை பகிர்ந்து உண்டு, செவிக்கு விருந்தாக இசையை கேட்டு மகிழ்ந்து, சமுதாய மக்களுடன் பேசி மகிழ்ந்து கொண்டாடும் ஒரு நிகழ்வுதான் இந்த கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் போது திருமதி அருணாசேகர் அவர்கள் எழுதிய குழந்தைகளுக்கான புத்தகம் வெளியிடப்படும். அனைவரும் வந்திருந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாகக்குழு. மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், இன்று மாலை 6 மணி அளவில் த்ரீ கிங்ஸில் அமைந்துள்ள ஃபிக்லிங் கன்வென்ஷன் சென்டரில் முத்தமிழ் சங்கத்தின் கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சி. நேயர்களே, அடுத்து நம்முடைய தமிழ் பள்ளி மாணவர்களுடன் ஒரு கலந்துரையாடலை நமக்காக தொகுத்து வழங்குகிறார் முத்தமிழ் சங்கத்தின் செயலாளரும் தமிழ் பள்ளி ஒருங்கிணைப்பாளருமான திரு லட்சுமணன் சொக்கலிங்கம் ஐயா.
வணக்கம் அன்னபூரணி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் பாலு, நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன்.
நல்ல செய்தி, நீங்க ரெண்டு பேரும் தமிழ் படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. நீங்க நிறைய தமிழ் படிக்கிறீங்க இல்லையா? நேராவும் பாக்குறோம், ஜூம்ல பாக்குறோம் இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ் படிக்கிறது உங்களுக்கு எப்படி, விருப்பமா இருக்கா, கடினமா இருக்கா, டிஃபிகல்ட்டா இருக்கா, என்ன நினைக்கிறீங்க? ஈஸியா இருக்கா உங்களுக்கு? ரைட், ஓகே. அடுத்த வினா எப்படின்னா, என்ன ஏதோ சொன்னீங்களே வரும்பொழுது ஆசிரியர் சொன்னீங்க, என்னது ஆசிரியர் தினம் ஏதோ சொன்னீங்களே, வாழ்த்துக்கள் சொன்னீங்களே,
ஆசிரியர் தினம் வாழ்த்துக்கள்.
நன்றி நன்றி. பாலு இங்க உட்காருங்க. நம்ம எல்லாம் தொடங்கி இப்ப எங்கேயோ வந்துட்டோம் இல்லையா? எத்தனை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? ஆன்னு சொல்லும் இல்ல, எத்தனை? முதல்ல 12 எழுத்துக்கள் இல்லையா? ஆமா. அப்புறம் மொத்த எத்தனை எழுத்துக்கள் ஞாபகம் இருக்கா?
247.
அடி பின்றாம் பறவை, 247 எழுத்துக்கள் மொத்தம் இருக்கு. மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 18 இல்லையா? 18. உயிர்மை எழுத்துக்கள் 216. 18, 11 பெருக்கலாம் 216. சரி, இன்று நீங்க படிச்சதுல இருந்து கொஞ்சம் நீங்க நல்லா சொன்னீங்கன்னா அதை ஒளிப்பதிவு செய்வோம், ரெக்கார்ட் பண்ணுவோம், சரியா? இப்போ எதை பத்தி பேசலாம்? அறம் செய்ய விரும்பு பத்தி பேசுவோமா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லுங்க, தெரியாத நீங்க நிறுத்திக்கங்க, சரியா? தொடங்க, அறம் செய்ய தொடங்க.
அறம் செய்ய விரும்பு ஆழ்வாத செனம் இயல்வாத கடவுள் ஈவாத விளக்கு அன்னல்து இகலில் ஏற்பது இகழ்சி
சொல்லுங்க. அறம் செய்ய,
அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்
இயல்வது
வட கடவில் ஈவது விளக்கில்
உடையது
உடையது விளம்பில் இக்கமது கைவிடில் ஓடு
ஒப்புரவு
புறவு ஒளியே
ஒப்புரவு ஒழுகு
ஒழுகு
ஓதுவது
ஓதுவது ஒளியேல் அவ்வியம் பேசல் அக்கம் சுருத்தே.
ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இதனுடைய அர்த்தங்கள் கூட நம்ம படிச்சோம் இல்லையா, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம் என்னன்னு இல்லையா, ட்ரை டு டூ குட் திங்ஸ் அதெல்லாம் படிச்சுக்கோ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அறம் செய்ய விரும்பு, மறந்துருச்சிங்களா? ஊர்மிகாவுக்கு தெரியுங்களா, ஊர்மிகா என்ற புதிய அந்த நம்ம மாணவி சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க போன்ற இரண்டு வாரங்களாக வர முடியாம போச்சு. இப்போ வானொலிக்காக ரேடியோக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதை பத்தி பேச விரும்புங்களா உரிமைக்கா? நினைவுல இல்லை இல்லையா, ஆனா அறம் செய்ய விரும்புறது ஆரம்பிச்சு நம்ம அன்னபூரணி முடிச்சுட்டாங்க சரியா? சரி, உங்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா?
அறம் செய்ய விரும்பு
ஏற்பது இகழ்ச்சி ஒப்புரவு
ஒப்புரவு
ஒழுகு
ஒழுக்கு
ஓதுவது
ஓதுவது
ஒழியம்
ஓதுவது ஒழியம்
அவ்வியம்
அவ்வியம்
பேசேல்
அவ்வியம் பேசு
அகம்
அகம்
சுருக்கேல். அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது இதனுடைய உங்களுக்கு ரெண்டு வாரம் விடுமுறை வருது இல்லையா, நாளையிலிருந்து இது கடைசி வகுப்பு எண்ணிக்கை, ரெண்டு வாரம் கழிச்சு வரும்பொழுது இதை ஆங்கிலத்தில் நீங்க சொல்லணும். நம்ம பத்தி நம்ம பேசலாம், ஏற்கனவே பேசியிருக்கோம், ஆங்கிலத்திலும் கேட்பேன், நீங்க தமிழ் சொல்லுங்க, மாற்றி மாற்றி நம்ம பழகலாம் சரியா? வீட்டில் இப்போ தமிழ் பேசுறீங்களா ஆங்கிலத்தில் பேசுறீங்களா? ரெண்டுமே பேசுறீங்க இல்லையா, ரெண்டுமே கலந்து பேசுறீங்க. ஆஹா, அவரா நீ, சரி சரி சரி, இப்ப புரியுது புரியுது. கலந்து பேசுவது நல்லது, விடாம பேசுங்க. அம்மா மறந்துட்டா கூட அம்மா தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லுங்க சரியா? நீங்களும் அப்படி செய்வீங்க இல்லையா, அப்பா கிட்ட பேசும்போது தமிழ்ல பேசுவீங்க தானே? சரி, ரொம்ப நல்லது. நிகழ்ச்சியெல்லாம் நிறைய வருது, நிறைய நம்ம மேடை நிகழ்ச்சி கூட நம்ம போலாம், நிறைய படிக்கலாம். பாரதியார் பாட்டுல பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஓடு விளையாடு பாப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாடலமே? உங்களுக்கு இல்லையா, கீதாளர் கீத்துன்ற பொண்ணு வந்தானே. சரி, நல்லது, மீண்டும் சந்திப்போம் நல்லதொரு நேரத்தில், இன்னதொரு பதிவு செய்து இன்னும் அடுத்த நிலைக்கு நாம செல்வோம் சரியா? உங்கள் அனைவருக்கும் வணக்கம். குறி விடைபெறுவது உங்கள் ஆசிரியன் விளக்குவன். நன்றி நன்றி நன்றி.
எதிர்வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள். அவர் செய்த சாதனைகள் என்ன அப்படின்றத என்ற பார்ப்போமா? சாமானியர்களை அரசியல் மயப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் ஒவ்வொரு வட்டத்திலும் கிளைகளை உருவாக்கினார் அண்ணா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் கட்டணம் 50 காசுகள். குறைந்தது 25 பேர் கொண்ட அமைப்புகள் கிளைகளாக பதிவு செய்யப்பட்டது. ஓராண்டுக்குள் 2035 பொதுக்கூட்டங்கள் பேசினார்கள் திமுக தலைவர்கள் எல்லோருமாக சேர்ந்து. ஆளாளுக்கு பத்திரிகைகளை உருவாக்கினார்கள் நடத்தினார்கள். மாணவர்கள் தம் பங்குக்கு ஓய்வு நேரங்களில் பூங்காக்களிலும் தெருமுனைகளிலும் இயக்க பத்திரிகைகளை வாசித்து காட்டினார்கள். தமிழருக்கு என்று ஒரு தனி நாடு என்ற ஒரு கனவு எல்லோர் மனதிலும் விளைவாக ஒரே ஆண்டில் 35,000 உறுப்பினர்களும் 505 கிளைகளை கொண்ட இயக்கமாக உருவெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட விடுதலை இயக்கமாகத்தான் அப்பொழுது திமுக பார்க்கப்பட்டது. திராவிட இயக்கத்தில் சேர்வது தீவிரவாத இயக்கத்தில் இணைவது போல கருதப்பட்ட களத்தில் இவ்வளவு பேர் ஆர்வமாக சேர்ந்தது வியப்போடு பார்க்கப்பட்டது. சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்று பெயர் பலகை மாற்றப்பட்டது. தமிழக அரசின் இலச்சினையாக கோபுர சின்னத்தில் இருந்த கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்கின்ற வாக்கியம் நீக்கப்பட்டு தமிழக அரசு என்று மாற்றப்பட்டது. அதே சின்னத்தில் இடம்பெற்றிருந்த சத்தியமேவ ஜெயதே என்கின்ற வாக்கியம் வாய்மையே வெல்லும் என்று தமிழில் மாறியது. கட்சி தொடங்கப்பட்டது முதல் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் திமுக வலியுறுத்தியதையோ அதையெல்லாம் தனது முதல் ஆட்சி காலத்திலேயே நிறைவேற்ற முயன்றது அண்ணாவினுடைய கட்சி. ஆகாஷவாணி என்று வார்த்தைக்கு பதிலாக வானொலி என்று வார்த்தையை பயன்படுத்த உத்தரவிடப்பட்டது. படி அரிசி திட்டம் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாத வாய்மொழி வாக்குறுதிதான் என்றாலும் 15/5/1967 படி அரிசி திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தார் அண்ணா. மெட்ராஸ் ஸ்டேட் என்கின்ற பெயரை மாற்றி அன்னை தமிழகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது அண்ணாவினுடைய அரசு. அடுத்த மாதமே சுயமரியாதை திருமணத்திற்காக சட்ட அங்கீகாரத்தை உருவாக்கியது. தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை அறவே ஒழிக்க ஏதுவாக இருமொழி கொள்கையை சட்டத்தை நிறைவேற்றினார். சேவல் பண்ணை போல காட்சி தந்த ஆரம்பகால திமுக பெண்களை உள்ளிழுக்க மகளிர் மன்றத்தை யோசித்தார் அண்ணா. பெண்கள் முன்னேற்றத்திற்கும் ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்றத்திற்கும் ஒரு சேர குறியீடு போல சத்தியவாணி முத்துதான் மன்றத்தினுடைய தலைவர் என்றும் முடிவெடுத்தார். சரி, முதலில் உள்ளே கொண்டு எப்படி கொண்டு வருவது? திமுக தலைவர்கள் மனைவி வரே முதல்கட்ட உறுப்பினர்கள் என்றானது. என் வி நடராசன் வீட்டில் நடந்த அமைப்பு கூட்டத்தில் மன்ற தலைவராக சத்தியவாணி முத்து, செயலாளராக ராணி அண்ணாதுரை, அருண்மொழி செல்வன், வெற்றிச்செல்வி அன்பழகன், புவனேஸ்வரி நடராசன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தயாளு கருணாநிதி, நாகரத்னம் கோவிந்தசாமி, சுலோச்சனா சிற்றரசு, என்எஸ்கேவின் மனைவி டி ஏ மதுரம் உள்ளிட்டோர் செயற்குழு உறுப்பினர்களாக ஆனார்கள். தலைவர்கள் வீட்டோடு இயக்கத்தில் இறங்கியதன் விளைவு தொண்டர்களும் அலையலையாக தங்கள் மனைவியை மன்றத்தில் உறுப்பினராக்கினார்கள். திமுக கூட்டங்கள் இப்பொழுது குடும்பத்தோடு பங்கேற்கும் கூட்டமானது. பெண்கள் அரசியமான போது அது கழகம் குடும்பமானது. இதுதான் அறிஞர் அண்ணா செய்த சாதனைகளில் சில.
நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாய் முழுக்க கண்ணா இருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாய் முழுக்க கண்ணா இருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார். தங்கினிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார். தங்கினிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை. இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழ.
நவம்பர் 12 மகாகவி பாரதியாரின் நினைவு தினம், மகாகவி நாள். ஆனா இன்னைக்கு நானு பாரதியாரை பத்தி சொல்ல போறது கிடையாது, செல்லம்மாள் பாரதிய பத்தி சொல்ல போறேன். பாரதியாக இருப்பதை விட செல்லம்மாள் பாரதியாக இருப்பது எவ்வளவு வழி மிகுந்தது! இன்று பாரதியை பற்றி பலரும் பலவிதமாக விமர்சனம் செய்கிறார்கள். பாரதியின் மனைவி செய்த விமர்சனம் இதோ. 1951 திருச்சி வானொலியில் என் கணவர் என்ற தலைப்பில் திருமதி செல்லம்மாள் பாரதியே ஆற்றிய உரை. ஊருக்கு பெருமை என் வாழ்வு, வையகத்தார் கொண்டாட வாழ வேண்டும் என்ற என் கனவு ஓரளவு பலித்ததென்னவோ உண்மைதான். இன்று என் கணவரின் புகழ் மின்முட்டி செல்கிறது. மகாகவியின் மனைவியாக போற்றப்படும் நான் அன்று பைத்தியக்காரன் மனைவி என்று பலராலும் ஏசப்பட்டேன். வினோதங்கள் என் வாழ்க்கையில் அதிகம். உலகத்தோடு ஒட்டி வாழ வகையறியாத கணவருடன் அமர வாழ்வு வாழ்ந்தேன் என்றால் உங்களுக்கு சிரிப்பாகத்தான் இருக்கும். யாருக்கு மனைவியாக வாழ்ந்தாலும் வாய்க்கலாம், ஆனால் கவிஞன் மனைவியாய் இருப்பது கஷ்டம். கவிஞர்கள் போக்கே தனி. உண்பதிலும் உறங்குவதிலும் கூட சாதாரண மனிதரைப் போல அவர்கள் இருப்பதில்லை. கற்பனை சிறகு விரித்து கவிதை வானில் வட்டமிடும் பறவை, பூலோகத்திலே இருண்ட வீட்டிலே மனைவிக்கும் மற்றவருக்கும் சம்பாத்தியம் செய்து போட்டு சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா? வறுமை கவிஞனின் தனி உடைமை. கவிஞனுக்கு இந்த மண்ணுலையில் இன்பம் அளிப்பது கவிதை. ஆனால் வயிற்றுக்கு உணவு தேடி வாழும் வாழ்க வகையை அவன் மனைவிதான் கண்டுபிடிக்க வேண்டி வருகிறது. காதல் ராணியாக மனைவியை போற்றும் கவிஞன் அவளுக்கு சாதமும் போட வேண்டும் என்ற நினைவே இன்றி காலம் கழித்தேன். ஆனால் என்ன செய்ய முடியும்? கவிஞன் விசித்திரமான தன்மை நிறைந்தவன். அவனுக்கு எதுவும் பெரியதில்லை. ஆனால் கவலை நிறைந்த வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்று எந்த பெண் தான் நினைக்க முடியும்? சிறு வயதில் ஆசா பாசங்களும் அபிலாஷைகளும் ஒவ்வொரு பெண்ணின் மனத்திலும் நிறைந்திருப்பது இயற்கைதானே. சுகமாக வாழ்வதற்கு சொற்கலோகம் சென்றால்தான் முடியும் என்ற நிலை கவிஞன் மனைவிக்கு ஏற்பட்டு வருகிறது. அந்த நாளில் இருந்து சக்தி முத்த புலவரின் மனைவியிடமிருந்து இன்று என் வரை சுக வாழ்வு ஒரே மாதிரியாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏகாந்தத்தில் அமர்ந்து விட்டால் முனிவரும் கூட அவரிடம் பிச்சைதான் வாங்க வேண்டும். ஆனால் மனை தலைவியாகிய நான் அவ்வாறு நிஷ்டையில் இருக்க முடியுமா? கவிஞர்களில் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். கடவுளை பத்தி செய்யும் கவிஞன், காவியம் எழுதும் கவிஞன், இவர்களை புற உலக தொல்லைகளை சூழ இடமில்லை. எனது கணவரோ கற்பனை கவியாக மட்டுமில்லாமல் தேசிய கவியாகவும் விளங்கியவர். அதனால் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். கவிதை வெள்ளத்தை அணை போட்டு தடுத்தது அடக்குமுறை. குடும்பமே தொல்லைக்குள்ளாகியது. ஆனால் நுங்கும் நுரையுமாக பொங்கி வரும் புதுவெள்ளம் போல அடக்குமுறையை உடைத்து கொண்டு பாய்ந்து செல்லும் அவர் கவிதை. காலையில் எழுந்ததும் கண்விழித்து மேல்நிலை மேல் மேலை சுடர் வானை நோக்கி வீற்றிருப்பார். சூரிய ஸ்நானம்தான் அவருக்கு பிடித்தமானது. வெளியிலே நின்று நிமிர்ந்து சூரியனை பார்ப்பதுதான் வெயில் குளியல். சூரிய கிரகணம் கண்களில் உள்ள மாசுக்களை நீக்கும் என்பது அவர் அபிப்பிராயம். புதுவையில்தான் புதுமைகள் அதிகம் தோன்றின. புது முயற்சிகள், புதிய நாகரீகம், புதுமை பெண் எழுச்சி, புது கவிதை இவை தோன்றின. இத்தனை புதுமைகளும் எழுவதற்கு நான் தான் ஆராய்ச்சி பொருளாக அமைந்தேன். பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்க வேண்டுமா வேண்டாமா என்று வெகுகாலம் ஆராய்ந்த பின்னரே பெண் விடுதலை அவசியம் என்ற முடிவு கொண்டு நடைமுறையில் நடத்துவதற்கு துடியுரித்தார் என் கணவர். இந்த முடிவை அவர் காண்பதற்குள் நான் பட்டபாடு சொல்லும் தரமன்று. புதுவையில் அரசியலை கலந்து கொள்ள ஒரு வசதியும் இல்லாதிருந்த போதிலும் தமிழ் இலக்கிய தொண்டு செய்ததனால் ஒருவாறு மன அமைதி பெற்றிருந்தார். மனிதரை அமரராக்க வேண்டும் என்று தவித்த என் கணவர் எத்தனை இடையூறுகளும் எதிர்ப்புகளும் ஏற்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் மோதி மிதித்துவிட்டு தம் லட்சியத்தில் முன்னேறும் துணிவு கொண்டு செயலாற்றினார். மகாகவி நாட்டிற்காக, அதன் சுதந்திரத்திற்காக வாழ்ந்தார். தமிழ் பண்பாட்டில் சிறந்த அவர் ஈகை, அன்பு, சகிப்புத்தன்மை முதலான பண்புகளை கடைபிடித்து வாழ்ந்தது ஒரு அதிசயம் அன்று. தூங்கி கிடந்த தமிழரை வெளிப்புறுத்தியதும் அதிசயம் அன்று. ஆனால் இன்று அவரது பூத உடல் மறைந்த பின்பும் தமிழ் பேசும் ஒவ்வொரு உயிரினத்தும் அவர் கலந்து நிற்பதுதான் அதிசயம் என்று எனக்கு தோன்றுகிறது. விண்டுரைக்க மாட்டாத விந்தையடா என்று அவரது கவிதை மொழியில்தான் இந்த மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தினம். கல்கின்னு சொன்னோடனே நம்ம மனசுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பொன்னியின் செல்வன் தான். மிகப்பெரிய புதினம், எவ்வளவோ வரலாற்று நாவல்கள் எழுதியிருந்தா கூட பொன்னியின் செல்வன் நம் மனதை விட்டு அகலாத ஒரு புதினம்தான். அவருடைய ஆயிரக்கணக்கான சிறுகதைகள் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. அதுல ஒரு சின்ன சிறுகதையை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதுக்கு முக்கியமான காரணமும் இருக்கு. 10ஆம் தேதி உலக தற்கொலையை தடுக்கும் தினம். அவரு அந்த காலத்திலேயே ஒரு கதை ஒன் எழுதியிருக்காரு, தற்கொலையை வந்து எப்படி பாசிட்டிவா முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி கதை தான் சொல்றேன் கேளுங்க. சதாசிவம் என்ன பண்ணா, தன்னுடைய பிஏ பரிசையில ரெண்டாவது தடவையும் தோத்து போயிட்டதுனால இனி ஊரு ஜனம் உத்தார் ஜனம் முன்னாடி மனைவி முன்னாடி எப்படி முழிக்கிறது, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்ற ஒரு தயக்கத்துல அவன் வந்து ஒரு லெட்டர் மனைவிக்கும் அப்பா அம்மாவுக்கும் எழுதி வச்சுட்டு, என்னைய வந்து வருத்தப்படாதீங்க, நான் தற்கொலை செஞ்சுக்க முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போய் தலை வச்சு படுக்கிறான். அவன் படுத்த நிமிஷத்துல திரும்பி பார்த்தானா, வெள்ளையா ஒரு துணிய ஒரு முக்கால் போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க நடந்து வர்றது தெரிஞ்சது. ஆக்சுவலா அவன் வந்து பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது, ஆனா அந்த நேரத்துல அதை பார்த்த உடனே பயந்து அலறி இறங்கி பாலத்துக்கு அடியில போய் நின்னான். வந்த ஆள் என்ன பண்ணுச்சு, அந்த முக்காடு எடுத்துட்டு இவன் படுத்திருந்த அதே இடத்துல தலையை வச்சு படுத்துச்சு. ஐயோ நம்மள மாதிரியே இன்னொரு கேஸ் அப்படின்னு ஓடி போய் அவனை புடிச்சு தள்ளவும் ட்ரெயின் வரவும் சரியா இருந்தது. ரெண்டு பேரும் பாலத்து மேல உட்காந்து பேசுறாங்க, அவங்கவுங்க கதையை சொல்றாங்க. இவன் சொல்றான், தான் வந்து பிஏல தோத்து போயிட்டதுனால ஜாரிசனை முன்னாடி முழிக்க முடியாதுன்றக்காக தற்கொலை பண்ணிக்க வந்தேன்னு. அவன் சொல்றான், எனக்கு வேலை போயிருச்சு, 2000 தான் கையில வச்சிருக்கேன், இதை வச்சு என்னுடைய வாழ்நாளை நான் எப்படி கழிக்க போறேன்னு தெரியல, மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க, எனக்கு இதுக்கு மேல வாழ்றதுக்கு சக்தியே கிடையாது, நானும் ஒரு 6 வேலை தேடி பார்த்துட்டேன், வேலையே கிடைக்கலன்னு ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்ப ரெண்டு பேரும் நம்ம வந்து ஒரே நேரத்துல சந்திக்கணுங்கிறது கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லும் போது வந்தவன் சொல்றான், சாம்பசிவம் இவன் சதாசிவம். சோ அவன் சொல்றான், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என் கிட்ட இருக்க 2000 வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிசினஸ் ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவுல முன்னேறதா இந்த கதையை அவர் எழுதி முடிச்சிருப்பாரு. அதனால எப்பவுமே தற்கொலைக்கு, அதாவது நம்மளுடைய கஷ்டங்களுக்கு தற்கொலை ஒண்ணுதான் முடிவுன்றது கிடையாது, எதையுமே மறுபடியும் யோசிச்சு பார்க்கணும். அதத்தான் இப்ப எல்லாம் நம்ம சொல்றோம், மாத்தி யோசி அப்படின்னு. கல்கியோட கதை உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன்.
நல்லதோர் வீணை செய்தே அதை நலக்கெட புழுதியில் எறிவதுண்டோ, நல்லதோர் வீணை செய்தே அதை
உலகில் நீ எதை மாற்ற நினைத்தாலும் அது நிலைத்து நிற்கப் போவதில்லை. பிறகு ஏன் உனக்கு தேவையற்ற மனக்கவலை? கிடைத்த சொற்ப வாழ்க்கையை மனக்கவலையின்றி சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல் என்கின்றார் கௌதம புத்தர். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் துன்பத்தை கண்டு துவண்டு விடுவதும் இல்லை, இன்பத்தை கண்டு துள்ளி குதிப்பதும் இல்லை. ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் கிடைக்கும். அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதில்தான் அடங்கியிருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் ரகசியம் என்கின்ற ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மறந்துவிடாதீர்கள் நேயர்களே, முத்தமிழ் சங்கத்தின் கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணி அளவில் த்ரீ கிங்ஸில் உள்ள ஃபிக்லிங் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற உள்ளது. நம் வீட்டிலிருந்து கொண்டு வரும் அறுசுவை உணவை பகிர்ந்து உண்டு, தெவிக்கு விருந்தாக இசையை கேட்டு மகிழ்ந்து, சமுதாய மக்களுடன் பேசி மகிழ்ந்து கொண்டாடும் ஒரு நிகழ்வுதான் இந்த கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான புத்தகத்தினை வெளியிட உள்ளார்கள் திருமதி அருணாசேகர் அவர்கள் எழுதிய புத்தகம். அனைவரும் கலந்து கொண்டு அனுபவத்தினை பெற வேண்டும் என்று, ஒரு நல்ல ஒரு அனுபவத்தினை பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறது முத்தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாக குழு. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் நமக்காக குழந்தைகளை ஒருங்கிணைத்து நல்ல ஒரு நிகழ்ச்சியை வழங்கிய ஐயா திரு இலக்குவன் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், அதில் கலந்து கொண்ட தமிழ் பள்ளி மாணவ மாணவியருக்கும், மற்றும் எப்பொழுதும் போலவே இன்றைய நிகழ்ச்சியும் அழகுறச் செய்த நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
கேள்வி கேட்டு உசுர வாங்காதே, கேட்டுக்கோ பார்த்துக்கோ, ஏதம் கொண்டா தள்ளிக்கோ கூலி வர சொல்லிக்கோ. எதுக்கு பேச்சு ஒழுங்கா உணாரே, எனக்கு பாசே கிடையாது, எனிமி பாசே எவனா இருந்தாலும் உனக்கெல்லாம் சாத்தா முடிச்சிடலாமா. பம்புக்கு நீ ஆயிருக்கா